லாவன் கலிபோர்னியாவிலிருந்து கீதா பென்னட் அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை போட்டி. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காயத்ரி தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்திருந்தாள். நிகழ்ச்சியின் ஆடம்பர மேடை நடுவில் ஒரு இளம் பெண் அதீத மேக்கப்பில் காதில் பெரிய குண்டலங்கள் ஆட செயற்கையால் சிரித்தபடி, உங்கள் கைகளை சேர்த்து வையுங்கள், நமக்கு மிக பிடித்த 11 வயது சுப்ரஜா இப்போது உங்களை பரவசப்படுத்த போகிறார். ஜட்ஜஸ், ஆர் யூ ரெடி என்று உற்சாகமாக கூவினாள். ஆடியன்ஸ் பலமாக கைத்தட்டினார்கள். அதாவது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் இளசுகளின் பெற்றோர், உறவினர், நண்பர்கள். அந்த சிறுமி பாட ஆரம்பித்த போது காயத்ரியின் மகள் சக்தி அங்கே வந்தாள். அம்மா என்று 2-3 முறை கூப்பிட்டு பார்த்தும் அவள் திரும்பாததால் பலத்த குரலில், அம்மா பிளீஸ் டெலிவிஷன்ல இருந்து கொஞ்சம் கண்ணை எடுத்து நீ பெத்த உன் பொண்ணையும் தான் கொஞ்சம் கவனியேன், எனக்கு பாரதியாரோட சுட்டுமொழி சுடர் தான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி 1 வாரம் ஆறுது. இன்னும் உனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கல, இந்த ரியாலிட்டி ஷோ மட்டும் பார்க்க உட்கார்ந்துக்கிறேன் என்று பொறிந்தாள். 10 வயது மகள் சக்தி உரத்த குரலில் பேசியும் காயத்ரியின் கண்கள் தொலைக்காட்சியில் இருந்து அகரவில்லை. கோபமாக வாய் மட்டும் முணுமுணுத்தது. இந்த சுப்ரஜா துக்கு நோண்டு பொண்ணு என்ன பாட்டு பாடுறா, இதை எல்லாரும் தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நானும் தான் இந்த வயசுல எத்தனை காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா, தமிழிசை சங்கத்திலே நான் வந்தாலே மற்ற போட்டியாளர்கள் எழுந்து போயிடுவாங்க, ஏன்னா எனக்கு தான் எப்பவும் முதல் பரிசு. மியூசிக் அகாடமிலே ஜூனியர் சீனியர்னு அத்தனை பல்லவி போட்டியிலும் எனக்கு தான் முதல் பரிசு. ஏன் என்னை சொல்லுவானேன், உனக்கும் அவள் வயசுதான், ஆனா உனக்கு சரியா அவளாலே பாட முடியுமோ என்னவோ வந்துட்டா பெருசா. சக்தியின் பார்வை ஒருமுறை சுழன்று வரவேற்பறையில் இருந்த கண்ணாடி அலமாரியை கவனித்தது. அதில் ஏகப்பட்ட பரிசுகள், ஷீல்டுகள், சர்டிபிகேட்டுகள், அத்தனையும் அம்மா வாங்கியவை. பாவம், கல்யாணம் ஆன பின் மாமியார், மாமனார், கணவன் என்று அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளியில் வாசலில் பாடக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார்கள். அதிலும் ஒரு தள்ளுபடி கற்றுக் கொடுக்கலாம், அதுக்கு ஆட்சேபனை இல்லை. இதுதான் அம்மா காயத்ரியின் வாழ்க்கை. சக்தி மறுபடி ஒருமுறை சொன்னாள், அம்மா நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன், எலக்ட்ரானிக் தம்புரா எடுத்துக்கிட்டு வரவா? ஆமாமா, நீ பெருசா இந்த ரியாலிட்டி ஷோவில் பாடி பணத்தை அள்ளிண்டு வரப்போறியாக்கும். உன் அப்பா தான் உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காரே, காம்படிஷன் போகக்கூடாது, அது வளர்கிற குழந்தைகளுக்கு நல்லதில்லை, அவர் சொல்றதுதான் உனக்கு வேத வாக்கு சொன்னவள் சட்டென்று வேறு தலைப்புக்கு மாறினாள். காயத்ரி அவளுடைய மகள் சக்தி படிக்கும் பள்ளியிலேயே மியூசிக் டீச்சர். அதே பள்ளியில் தான் அடுத்த தேர்வில் இருக்கும் பிளாட் ஒன்றில் தொலைக்காட்சியில் பாடும் சிறுமி சிந்துஜாவும் தன் அம்மாவுடன் இருக்கிறாள். கொஞ்ச நாளாக சக்திக்கு நெருங்கிய தோழியாகவும் மாறிவிட்டாள். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீ தான் பாத்தியே, சிந்துஜா பள்ளிக்கூட மணி அடிக்கிற சமயத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி ஆடி அசைஞ்சுக்கிட்டு உள்ளவரா, மத்த பசங்க எல்லாம் காரிடார்ல நின்னுக்கிட்டு ஹிப் ஹிப் ஹுரேன்னு கோஷம் போடுறாங்க, அதோட ஆட்டோகிராஃப் பிளீஸ்னு புத்தகத்தை நீட்டுறாங்க. ஏதோ ஒரு பாட்டு நல்லா பாடிட்டா இவ்வளவு சொல்றதா, இல்ல இந்த மாதிரி பசங்களை சின்ன வயசுலேயே ஒரு மகா மேடையில ஏத்தி வச்சு தலையில கிரீடம் வச்சு அளவுக்கு மீறி கொண்டாடுற டிவி சேனலை குறை சொல்றதா, எனக்கு புரியலம்மா. காயத்ரி கோபமாக சொன்னாள், அம்மா ஏன் இப்படி இருக்கிறாள், போன ஞாயிறன்று அப்பா அவளை ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து போன போது இந்த தொலைக்காட்சி விஷயம் பற்றி தான் அதிகமாக பேசினார்கள். டாடி நானும் வேணா போகவா, அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க என்று அப்பாவிடம் மெதுவாக கேட்டாள். சக்தி நான் சொல்றத நல்லா மனசுல வாங்கிக்க, எங்க அப்பா ஜெய கிருஷ்ணமூர்த்திங்கிறோட மாணவர், அவருடைய கொள்கை என்னவென்றால் போட்டி என்பதே தவறு, அதுவும் சிறு வயதில் இந்த போட்டிகள் குழந்தைகள் மனதை கெடுத்துவிடும், தோற்று போனால் மனதில் வேதனை ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை வரவும் வாய்ப்பு இருக்கு, இந்த காம்படிஷனில் எல்லாம் சேர வேண்டாம், அதில் எவ்வளவு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா, அதனால் உனக்கு பிடித்ததை மட்டுமே செய், அதை எந்த முறையில் பயன்படுத்த விரும்புகிறாயோ அப்படியே செய். சக்தி யோசித்தாள், அவளுக்கும் இதுதான் பிடித்தது, அப்பா சொன்னது எவ்வளவு உண்மை, ஏனென்றால் அம்மாவுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவளுடைய நெருங்கிய தோழியான சூப்பர் ஸ்டார் சுப்ரஜா பற்றி அவளுக்கு தெரியும். அதையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல சக்திக்கு தைரியம் இல்லை, சொன்னால் அம்மா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாள். சுப்ரஜா தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்தவள். இந்த நிகழ்ச்சியில் தன் மகள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே ஆந்திர மாநிலத்திலிருந்து அவளுடைய அம்மா சீதாலட்சுமி சென்னை வந்துவிட்டாள். சுப்ரஜாவின் அப்பா மூர்த்தி விசாகப்பட்டினத்தில் வேலையில் இருக்கிறார். அவர் பேச்சை கேட்காமல் அவரை விட்டுவிட்டு ஒரு வங்கியில் லோன் போட்டு லட்சக்கணக்கில் பணம் எடுத்துக்கொண்டு எப்படியாவது மகளை இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சென்னை வந்தவள் சீதாலட்சுமி. சுப்ரஜா சென்னையில் சக்தி படிக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து விட்டாள். இருவரும் தினமும் ஒன்றாக சைக்கிளில் போனதால் மனம் விட்டு பேச முடிந்தது. ஆனால் சில நாட்களிலேயே, இன்னைக்கு ரிஹர்சல் இருக்கு சக்தி, என்னால வர முடியாது, நீ மட்டும் போ. அம்மா எனக்காக எத்தனை லட்சம் செலவழிக்கிறாங்க தெரியுமா, அவங்களை ஏமாற்ற விரும்பல, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தாள். சுப்ரஜாவால் தினமும் பள்ளிக்கு வர இயலாததால் எந்த பரீட்சையும் எழுத முடியாமல் போயிற்று. பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் ஒன்றாக வேலூர் கோட்டைக்கு எக்ஸ்கர்ஷன் சென்று வந்தார்கள். சுப்ரஜா அதற்கும் வரவில்லை. திங்களன்று காலையில் மற்றவர்கள் மறுபடி வகுப்புக்கு வந்து கலகலவென்று சிரித்தபடி உல்லாச பயணத்தில் நடந்ததை பேசிக் கொண்டிருந்த போது சுப்ரஜா மட்டும் தனியாக கொஞ்சம் சோகமாகவே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள் சக்தி. அவள் பிரபலமாக ஆக மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு நகர ஆரம்பித்தார்கள். ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கும் போது சுப்ரஜா வந்தால் சட்டென்று அந்த இடம் மௌனமாகிவிடும். இது இப்போதெல்லாம் அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அவளிடம் வந்த சக்தி மெதுவான குரலில், இதுக்கெல்லாம் வருத்தப்படாதே சுப்ரஜா, உனக்குன்னு ஒரு பெரிய மிஷன் இருக்கு, அதை யாகமா நினைச்சு நடத்து, நிச்சயமா வெற்றி உனக்குத்தான் என்றாள். சுப்ரஜா ஒன்றும் பதில் சொல்லாமல் தோழியையே வெறித்து பார்த்தாள். சில வினாடி மௌனத்திற்கு பிறகு சொன்னாள், இது என்னுடைய மிஷன் இல்லை சக்தி, என் அம்மாவது. அவங்க அப்பா தாத்தா எல்லோரும் பெரிய சங்கீத பரம்பரை, அம்மாவுக்கு உலகமெல்லாம் புகழும் மிகப்பெரிய மேடை பாடகியா வரணும்னு ஆசை. வீட்டு பெரியவங்க பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணமான பிறகு என் அப்பாவும் அப்படி ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக நான் பிறந்து வளர்ந்த ஊர், என்னோட டேடி, சிநேகிதர்கள் எல்லாரையும் விட்டுட்டு புது இடத்துக்கு வந்து உழைக்கிறேன். எனக்கு உங்க மொழி கூட சரியா தெரியல. என் அப்பாவுக்கும் இது பிடிக்கவே இல்லை. அதனாலே அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் எப்போதும் சண்டையும் மனஸ்தாபமும் தான். அவங்க ஒன்று சேர்ந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் தினம் கடவுளை வேண்டிக்கிறேன். அது நடக்குமான்னு தெரியல. நீ என்ன சொல்ற சுப்ரஜா? அப்பா என்னோட டெலிஃபோனில் பேசும்போது அம்மா கிட்டே கொடுக்கவான்னு கேட்டேன். அதற்கு வேண்டாம் சீதாலட்சுமி, ரொம்பவே மாறிட்டா, எனக்கு அவளோட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நினைவிலே இருக்கட்டும், நான் எப்பவும் உன் பக்கத்திலே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறேன் சக்தி. சுப்ரஜா சொன்ன விஷயங்கள் சக்தியின் மனதில் அழுத்தமாக பதிந்தன. பாவம் சுப்ரஜா. மறுபடி ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா டேடி என்று கேட்டபோது மகள் தன்னிடம் ஏதோ தனியாக பேச விரும்புகிறாள் என்பதை அப்பா புரிந்து கொண்டார். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை மெதுவாக சுவைத்தவள், டேடி ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பாடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டீங்க? அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும், அதுவும் அவங்க பிரபலமாயிட்டு வந்த பீக் டைம்ல தடை பண்ணிட்டீங்களே. பெண்ணின் குரலில் இருந்த வருத்தம் அவனுக்கு புரிந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு தாழ்ந்த குரலில் பதில் சொன்னான், எங்களுடையது அரேஞ்ச் மேரேஜ் தான் கண்ணம்மா. வீட்டிலே எவ்வளவு வேணும்னாலும் பாடிக்கலாம் அல்லது சொல்லி கொடுக்கலாம். ஆனால் மேடையிலே பாட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வீட்டிலே தங்க முடியாது. உலகம் முழுதும் தினம் சுத்தினாதான் கச்சேரி கரியர். நீயும் ஒரு வருஷத்திலே பிறந்துட்டே, உன்னை தனியா வீட்டிலே விட்டுட்டு போனா உன்னை யார் பார்த்துக்கிறது? அவ தினம் ஒரு ஊர்லே அல்லது நாட்டிலே, நான் இங்கே ஆபீஸ்னு போய்கிட்டு இருந்தா என்ன குடும்ப லைஃப் இருக்க முடியும்? அதுக்குத்தான் யோசிச்சு முடிவு பண்ணினோம். காயத்ரியும் சரின்னு தான் சொன்னா, ஆனா அவ மனசுக்குள்ளே இன்னும் அந்த குறை இருக்குன்னு எனக்கும் தெரியும். சக்தி அப்பா சொன்னதை அன்று முழுவதும் யோசித்து கொண்டிருந்தாள். அவர் சொல்வதை பார்த்தால் ஒரு பெண் மனைவி, அதன் பின் தாயாகும் போது சங்கீதம் நாட்டியம் என்ற கரியரை வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தமா? அப்படியென்றால் சுப்ரஜா அந்த வயதுக்கு வரும்போது என்ன செய்ய போகிறாள்? மறுநாள் பள்ளிக்கு சுப்ரஜா வரவில்லை. சக்தி அவளுக்கு SMS அனுப்பினாள். சுப்ரஜா உடனே செல்லில் பேசினாள். அவள் குரல் உடைந்திருந்தது. மிகவும் அழுத மாதிரி தோன்றியதால், என்ன விஷயம் சுப்ரஜா என்றாள். சக்தி, நான் இப்ப ரிஹர்சல்ல இருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. அடிக்கடி இப்படி ரிஹர்சல் டிவி ரெக்கார்டிங்னு காரணம் காட்டி வராததால எனக்கு ஸ்கூல்ல TC கொடுத்துட்டாங்க. பிரின்சிபலிடம் என் அம்மா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் சேர்க்கறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்களேன்னு கூட கேட்டு பார்த்தாங்க. ஒன்றும் பலிக்கலை. இனிமேல் நான் எந்த ஸ்கூலுக்கு போகிறது, எப்படி டாக்டர் ஆகுது, அதுதானே என்னுடைய கனவு. எனக்கு ஒன்றுமே புரியல சக்தி. அவள் நன்றாகவே அழ ஆரம்பித்து விட்டாள். சக்திக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியவில்லை. டாக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் அவளுடைய கனவு என்பதே முதலில் அவளுக்கு புதிராக இருந்தது. அன்று சாயந்தரம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோது அம்மா எப்போதும் போல் டிவி முன்னாடி அமர்ந்திருந்தாள். மடியில் திருத்துவதற்கு டெஸ்ட் பேப்பர்கள். பெண்ணை பார்த்தவுடன் அவள் முகம் மலர்ந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு சுப்ரஜாவுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டோம் தெரியுமா?
அனுப்பிட்டோமா? அப்படின்னா?
ஆமா, ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே தெரியுமா? அது மாதிரி சுப்ரஜாவுக்கு பிரபலமாகவும் இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கும் வரணும்னா நான் விடுவேனா? நான் தான் பிரின்சிபலிடம் டிசி கொடுக்க சொல்லி சிபாரிசு பண்ணினேன். அவ அம்மா ஒரு சண்டி ராணி, பிரின்சிபல் ரூமுக்கே வந்துட்டா. நானும் அங்கே இருந்தேன். என் மக சுப்ரஜா இப்போ செலிபிரிட்டி, அவ உங்க ஸ்கூல்ல படிச்சா உங்களுக்கு தானே பெருமை. அவளை நீங்க மறுபடி சேர்த்துக்காம போனா நான் லாயர் வச்சு சூ பண்ணுவேன்னு பயமுறுத்திட்டு போனா? சக்தி பேசிக்கொண்டே போன தன் அம்மாவை பார்த்தாள். பதில் பேசாமல் மௌனமாக தன் அறைக்கு சென்று படுக்கையில் தொப்பென்று விழுந்தாள். கட்டிய கணவனை விட்டுவிட்டு டாக்டராக வேண்டும் என்று நினைக்கும் மகளின் மனதை பற்றி யோசிக்காமல் மேடை ஏறவிடும் ஒரு அம்மா. தானோ தன் பெண்ணோ புகழாரம் சூட முடியாத நிலையில் வாழ், வேறொரு சூழ்நிலையில் அப்படி முன்னுக்கு வரும் ஒரு சிறுசை முளையிலேயே கிள்ளிவிட துடிக்கிற ஒரு அம்மா. அம்மா என்றால் தெய்வம், நம் கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அம்மா தன் குழந்தைக்குத்தான் தெய்வம், மற்ற குழந்தைகளுக்கு அல்ல. அவர்களும் ஆசாபாசங்கள் நிரம்பிய சராசரி மனிதர்கள்தான். இந்த உண்மை உழைக்க சக்தி பாட்டு சாதகம் பண்ணலாம் என்று எடுத்து வைத்திருந்த எலக்ட்ரானிக் தம்புராவை அதன் பையில் வைத்து பரண்மேலே எரிந்துவிட்டு மறுபடி படுக்கையில் கவிழ்ந்து படுத்து கொண்டாள். அவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வந்தது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.